الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. وقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போற்றிப்பவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கள். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய சுவர்க்கத்துக்காக, இறை திருப்திக்காகவே சிலவழித்த அர்ப்பணித்த என்னுடைய உயிரிழமினிய ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஏற்றுக்காக்கூடிய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய அனைத்து வெற்றியையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது வெற்றி, விளக்கல்களை தவிர்த்து நடக்கும் பொழுதும் வெற்றி, ஏவல்களுக்கு மாற்றம் செய்யும் பொழுது தோல்வி, விளக்கல்களை எடுத்து நடக்கும் பொழுது தோல்வி. அந்த அடிப்படையில் நாம் என்றும் துனியாவிலையும் வெற்றி பெற்று ஆஹிராவிலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து சூன வாழ்வை அடைவதற்கு தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, உலக வாழ்க்கையில யாருமே நம்மை நல்லவர்கள் தீயவர்கள் என்று நிர்ணயிக்க முடியாது. சிலர் சிலரை பார்த்து இவர் தக்குவாதாரி என்று சொல்லலாம், இன்னும் சிலர் அவரை பார்த்து பாவி என்று சொல்லலாம். ஒருத்தர் நல்லவர் என்று சொல்லும் கட்டத்தில் மற்றவர் கெட்டவர் என்று சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அலா நஃபிஹி பஸீரா, தான் யார் என்கிறத நன்கு அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியதி அது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் உன்னை எந்த அந்தத்தில் வைத்தாலும் கூட நீ யார் என்பதனை உனக்கு தெரியும் தானே. அதனால இந்த ஜுமாவுடைய சந்தர்ப்பத்தில் நான் யார் என்கிறத ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய மனோச்சை பிரகாரம் நடந்து கொண்டிருக்கதா? என்ற ரப்பு, ரப்புடைய பொருத்தம் பெற்ற ரப்புடைய ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடத்தில் இருக்குதா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கும் ஒரு கணமேனும் நான் மாற்றம் செய்வேன் என்றால் நிச்சயமாக நான் மனோச்சை மாற்றமாக கொண்டவனே தவிர நான் அவனுக்காக வாழல்ல. என்னுடைய வாழ்க்கையில அனைத்து இன்பங்களும் அது மிருகம் கண்ட இன்பம் தான். என்னுடைய வாழ்க்கையில நான் எதுவெல்லாம் செஞ்சனோ ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இவைகள் என்றாவே மிருகத்துடைய வாழ்க்கை தான். இதற்கு கூலி கிடைக்க மாட்டாது, இதற்கு வரவேற்பு இருக்க மாட்டாது. உலகத்தில உலக ஜனங்கள் ஹராத்தை செய்யும் பொழுதும் உன்னை வரவேற்பார்கள். ஒன்றுக்கு தூங்கி எழுப்பக்கூடிய மனைவிக்கு கூட நீ ஹராத்தை செய்யும் பொழுது உன்னை வரவேற்பாள். அல்லாவுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்காதவள் துனியாவுக்காக வேண்டி விட்டுக் கொடுப்பாள் என்றால் எதற்காக நீ அவளோடு உறவு கொண்டிருக்கிறாய்? ஒரு மனித பிறவியோடு உறவு கொள்ளல, நீ ஒரு மிருகத்தோடு உறவு கொண்டிருக்கிறாய். உன் மனைவியை நீ அல்லாவுடைய பாதையை காட்டி குடும்பத்தோட சூழத்துல இருப்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை வெறுமனே மிருகத்தனமான வாழ்க்கையை தவிர அது உண்மையான கூட்டு வாழ்க்கை, உறவு, குடும்பம் என்று சூழத்துல நிச்சயிக்கப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்க மாட்டான். இதன் அடிப்படையில தான் பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் இனிமையாக நமக்கு விளங்க ஆரம்பித்துவிடும். இன்று நான் குத்துபாவில் எடுத்துக்கொண்ட தலையங்கம் மூன்று பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் அன்று லா யுக்கல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், அவர்களுடைய இரக்கமான பார்வைகளை கூட பார்க்க மாட்டான்.
அவர்களின் பக்கம் இரத்தமான பார்வை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு பயங்கரமான நோவினை கொடுக்கும் வேதனை இருக்கின்றது. அதுல ஒரு மனிதன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு பலுலு மாஇன், ரஜுலுன் காஹலஹு பலுலு மாஇன் ஃபமனஅ மின்ஹு இப்னு ஸபீல். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மேல் மிச்சமான தண்ணீரை கொடுத்திருக்கிறான். தண்ணீர் எதற்கு? அனைவரும் உயிர் வாழ்வதற்கு. இந்த கொட்டும் மலையை உங்களுக்கு பொழிய வைப்பவன் யார்? இந்த அத்தாட்சியை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? நாம் இந்த தண்ணீரை உங்களுக்கு அந்த மதுரமான தண்ணீரை கொண்டு வருவது யார்? அந்த தண்ணீரை பூமிக்குள்ளே இழுத்து கொண்டால் என்றெல்லாம் அல்லாஹ் தண்ணீரினுடைய மகிமையை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். கடல் நீரை உப்பு தண்ணியாக மாற்றினால் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த அனைத்து தண்ணீர்களை கடல் நீரை போன்று உப்பு தண்ணியாக மாற்றினால் உங்கள் யாருக்கு பலம் இருக்கின்றது அதனை மதுரமான தண்ணியாக மாற்றிக்கொள்வதற்கு? இவைகளுக்கு நன்றி செலுத்துவது ஒரு புறம், அவைகளை அனுபவிப்பது ஒரு புறம். நீ அனுபவித்து நன்றி செலுத்துவதற்கு மறுப்பதோடு உனக்கு மேல்மிச்சமாக எது தரப்பட்டிருக்கின்றதோ அவைகளுக்கும் உரிமையுடையவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மேல்மிச்சமானவர் இவைகளுக்கு உரிமையுடையவர்கள். உன்னிடத்துல உன்னுடைய சொத்துல உன்னுடைய சம்பாத்தியத்துல வாழக்கூடியவர்கள் அல்ல. உன்னுடைய சம்பாத்தியத்துல வாழக்கூடியவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் போக எது மேல்மிச்சமாக இருக்கின்றதோ அதற்கு உரிமைக்காரர் நீயும் இல்ல, உன்னுடைய குடும்பத்தினர்களும் இல்ல. அதற்கு ஒரு மூன்றாவது மனிதன் இருக்கிறான். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்வைத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மேல்மிச்சமான தண்ணீரை கொடுத்து இருக்கிறான், வழிபோக்கர்களுக்கு அதனை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கின்றான். சில கடைகள்ல போய் கொஞ்சம் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று கேட்டாலும் கூட விரட்டி விடுவார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை அல்லாஹ் கியாமத்து நாள் அன்று பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு கடினமான வேதனை இருக்கின்றது. மேல்மிச்சமான ஒரு தண்ணீர் அவருடைய காணிக்கு அருகாமையால் தான் போய்கொண்டிருக்குது. அது பாதை ஓரத்தில் இருக்குது. மக்கள் அதனிலிருந்து அருந்த விரும்புகின்றார்கள். அடுத்த வீட்டுக்காரர்கள் அதிலிருந்து நீர் எடுப்பதற்கு விரும்புகின்றார்கள். ஆனால் இவன் அதனை தடுக்கின்றான், கொடுக்கிறான் இல்ல. இவனை அல்லாஹ் கியாமத்து நாள் அன்று பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். பயங்கரமான வேதனை இருக்கின்றது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சகோதரர்களே, இது அஹ்லாக்கில் ஆக முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான், இன்று என்னை மறுக்கக்கூடியவனுக்கும் நான் நீரை கொடுத்து வாழ வைக்கின்றேன். இந்த நீர் மட்டும் பொழியவில்லை என்றால் உங்களுக்கு சாப்பாடுகளை கொடுப்பது யார்? உங்களது தாவரங்களை முளைப்பிப்பது யார்? உங்களுடைய ஜீவனோபாயத்தை எப்படி கொண்டு செல்வீர்கள்? கொஞ்சம் நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனே எத்தனை பேர் அங்கலாய்க்கின்றார்கள்? சகோதரர்களே, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மாதத்துக்கு, சில வாரங்களுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு உலகத்திலேயும் சற்று நேரத்துக்கு நீரை தடுத்தால் என்றால் என்ன செய்ய போகின்றீர்கள்? உங்களுடைய அரசாட்சியை கொடுத்தாலும் கூட அதற்கு ஈடுகட்டத்தான் முடியுமா? ஒரு சொட்டு நீருக்காக ரத்தம் குடித்திருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் கடித்து குதறி அந்த ரத்தத்தை குடித்த வரலாறுகள் இருக்கின்றது நீரின்மையின் காரணமாக. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை தடுத்தால் இப்படியா கொஞ்சம் பயங்கரமான நிலைமைகள் ஏற்படும். அதனால் மனிதனே, அல்லாஹ் தடுக்கும் நேரம் வருவதற்கு முன்னால் உனக்கு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய தண்ணியை தடுத்து விடாதே, தடுத்து விடாதே. சகோதரர்களே, பண்பு அது மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக. பண்பு அது மற்றவருடைய உள்ளத்தை உடைக்க கூடாது என்பதற்காக. பண்பு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த பண்பு நால மறுமையில என்ன சொர்க்கத்துல குடியிரு காட்டுவதற்காக. இந்த பண்பு இல்ல தஹஜ்ஜுத் தாராளமா இருக்குது, ஒரு நாளும் தவறுவது கிடையாது. ஆனால் பரிவான வார்த்தை பேச தெரியாத உனக்கு, ஒருத்தனுக்கு தாகத்துக்கு நீர் கொடுக்க தெரியாத உனக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது, பொருத்தம் கிடைக்க மாட்டாது, கோபம் தான் கிடைக்கும். சகோதரர்களே, இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸை குதுசில சொல்கிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனே, நான் தாகித்து இருந்தேன், உன்னிடத்துல தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், பலம் தொக்கையிலே நீ எனக்கு தண்ணீர் புகுத்தாட்டலையே, மறுத்து பலம் சாவுது நீ, நான் நோயுற்று இருந்தேன், நீ என்ன நோய் விசாரிக்க வரலையே, நான் பசித்திருந்தேன், உன்னிடத்துல சாப்பாடு கேட்டேன், நீ எனக்கு சாப்பாடு தரலையே. இது சஹி முஸ்லிமிலே பதிவாகும் ஹதீஸ். கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் அடியானை அழைத்து இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அடியான் ஆச்சரியத்தோட, நீ பசி தாகம் நோய் போன்ற குறைபாடுகள் அனைத்தை விட்டும் தூய்மையானவன், உனக்கும் பசி நோய் தாகம் ஏற்படுமா, இது என்ன ஆச்சரியம், இது என்ன விந்தை. அல்லாஹ் சொல்லுவான், உன் அடுத்த வீட்டுக்காரன் பசித்திருந்தான், நீ மட்டும் உணவு உண்டாய், அவனுக்கு நீ கொடுக்கலையே. எந்த அளவுக்கு அதனுடைய கடமைகளை பேண வேண்டும், வாழைப்பழம் கொண்டு வந்து சாப்பிட்டாய், மாதுளை பழம் கொண்டு வந்து சாப்பிட்டாய், அந்த தோலை கூட அடுத்த வீட்டு பிள்ளை விளங்குவதற்கு வீசாதே, அவர்களுக்கு கொடுப்பதற்கு உனக்கு வக்கணம் இல்லையா, அவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து நீ ஆனந்தப்படுவதற்கு உனக்கு பண்பு இல்லையா. அப்படி என்றால் அந்த வாழைப்பழ தோலை கூட அவன் முன்னால் போடாதே, அதனை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் தயங்கும் பிள்ளை, அதன் காரணமாக மனமுடையும். இந்த அளவுக்கு மற்றவர்களுடைய ஹக்குகளை பேணுமாறு இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் அந்த ஹக்குக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதியை சுற்றி காட்டுவதற்கு கேட்கிறான், நான் சாப்பாடு கேட்டேன், எனக்கு நீ தரலையே, யாழ்லா இது எப்படி சாத்தியமாகும். ஆம், அடுத்த வீட்டில் அவனுடைய சகோதரன் பசியில இருந்தான், இதை கோடி கணக்கு கொடுத்து தனி செலவுல பில்டிங் கட்டுகின்றார்கள், பொதுவான பில்டிங்களை கட்டி கொடுக்கிறார்கள், ஆனா அதே ஊர்ல எத்தனையோ சகோதரர்கள் அன்றாடம் சாப்பிட இல்லாமல் தயங்குகிறார்கள், வாழ வழி இல்லாமல், வசிப்பதற்கு வீடு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். நீ சமூக ரீதியில கொடிக்கட்டு பறக்க வேண்டும், தேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாயே, ஏன் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு இதை போன்றவர்களை தேடி அவர்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. இதை இந்த சிந்தனை வசதி படைத்தவர்களுக்கு வராத காலமெல்லாம், அல்லாஹ் பேச மாட்டேன், அவனை தூய்மைப்படுத்த மாட்டேன், அவனை ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டேன், அவனை கடினமாக வேதனைப்படுத்துவேன் என்று இந்த ஹதீஸ்களுடைய தஃப்ஸீர்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்தித்தீன்களும் விளக்கங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் சொல்கிறான், நீ அண்டை வீட்டானுக்கு பசிக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்திருந்தா எனக்கு சாப்பாடு தந்ததை போல, நீ அவனுக்கு தண்ணீரை தடுக்காமல் அதனை கொடுத்திருந்தால் எனக்கு தண்ணீர் அருந்த தந்ததை போல, நீ அவனை போயிட்டு நோய் விசாரித்திருந்தா எண்ணெய் நோய் சார்த்ததை போல, எந்த இடத்துல நீ கண்ணீர் துடைப்பதற்கு வந்து நிற்கின்றாயோ அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்றதெல்லாம் இன்று வெறுமனை கிதாபுகளுக்கும் மிம்பர் மேடைக்கும் வெறுமனே ஒரு அரை மனுஷியாலும் கேட்டுட்டும் போறதுக்கும் என்று நாம் சித்தமாக்கிட்டோம். இதுதானா வாழ்க்கை சகோதரர்களே. இரண்டாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அல்லாஹ் பேசாது பார்க்காது தூய்மை படுத்தாது கடுமையான வேதனை கொடுக்கும் இரண்டாவது மனிதன், ஒரு மனிதனை அக்ரிமெண்ட் பண்ணி அதிகார பொறுப்புக்கு நியமித்தான், அல்லது ஒரு இமாமோட பைஅத் செய்தான். பைஅத் தீனுடைய ரீதியிலும் நடக்கின்றது, அவைகள் எல்லாம் பெரிதாக விளக்கம் சொல்லி சிலர்களுடைய சிந்தனைகளை நான் குழப்ப விரும்பவில்லை. காரணம், நான் ஒரு நோக்கத்தில் பேசுவேன், பலரும் பல முறையில் எடுத்துக் கொள்வீர்கள் என்பதற்காக அதனை நான் சுருக்கி வேறொரு கோணத்திலே பேசுகின்றேன். ஒரு இமாமோட பைஅத் செய்கின்றார், அதாவது ஒரு இமாமோட ஒரு தலைவரோட அக்ரிமெண்ட் பண்ணுகின்றார். இந்த அக்ரிமெண்ட் வெறுமனே துனியாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் தான் இருக்கும். அதுல எந்த விதமான ஜீனின் நலவு இருக்க மாட்டாது, ஆக்ராவுடைய சிந்தனை இருக்க மாட்டாது, சமூக நலன்கள் இருக்க மாட்டாது, சுய நலன் மட்டும் தான் இருக்கும். அந்த துனியாவில் இருந்து இவர் அக்ரிமெண்ட் செய்த அந்த தலைவர் ஏதேனும் அந்த மனிதனுக்கு கொடுத்தா பரலிய அவன் அதனை வைத்து புரிந்து கொள்வான், அந்த இமாமை புரிந்து கொள்வான், இன்னும் அவனுக்காக குரல் கொடுப்பான், எத்தனை மேடைகளையும் அமைப்பான், போற போற இடத்துல எல்லாம் அவருக்காக நொமினேஷன் பண்ணுவார், அவருக்காக பரிந்துரைப்பார், அவருக்காக தேவைப்படுவார், பத்தியையும் தாங்குவார், நல்லவர்களையும் கீழே போடுவார். இப்போ இவர் அக்ரிமெண்ட் பண்ணின அந்த அதிகாரி துனியாவில இருந்து இவருக்கு எதுவும் கொடுக்கலண்டா, இவர் எதிர்பார்த்த நலன் அவருக்கு கிடைக்க பெறவில்லை என்றால் அவனோட ரொம்ப கோபப்படுவார். இப்பொழுது அவனை தூக்க ஏச ஆரம்பிப்பார், பகிரங்கமாகவும் அவரை ஏசுவார், அவருடைய மானத்தையும் பங்கப்படுத்துவார், அவருடைய குடும்பத்தையும் தம்பிக்கிழப்பார். அவர் மார்க்கத்தின் பிரகாரம் செயல்பட்டாலும் எனக்கு தராததினால இவரை போல கெட்டவன் யாரும் இல்லை என்பார். சகோதரர்களே, ஆனா அருமை சஹாபாக்கள் கோவித்துக் கொண்டதை மார்க்கத்திற்காக வேண்டித்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால அதிகாரியாக நியமிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருந்தது. எனக்கு பின்னால என்னுடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் தான் இந்த கிலாபத்துக்கு வர வேண்டும் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்கிறைகளை தான் செய்தார்களே தவிர தன்னுடைய வாயார அதனை பற்றி பேசல, அதனை பொது ஜனங்களுக்கு விட்டார்கள். பொது ஜனங்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கனவு நனவானது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக வருகின்றார்கள். வரும் விதத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ உங்களுடைய தோழர் வருகிறார், அவர் யாரோடையோ சண்டை போட்டுட்டு வரார் என்று அவருடைய அந்த வரும் முறையை கண்டே பக்கத்தில் இருந்த தோழர்களுக்கு சொன்னார்கள். அவர் வந்த வேகம் எந்த அளவுக்கு தன்னுடைய வேஷ்டியை உயர்த்தினார், முட்டங்கால் கூட தெரிய ஆரம்பித்து விட்டது. வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல உட்கார்ந்தார். என்ன அபூபக்கர் சொன்னா, யார சொல்லலா, எனக்கும் உமருக்கும் மத்தியில ஒரு தகராறு நடந்தது, ஹத்தாபுடைய மகனுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை நடந்தது, நான் அவரை தாறு மாறாக ஏசி போட்டேன், அவர் கோபத்தினால் பொங்க ஆரம்பித்தார், இறுதியில நான் உணர்ந்தேன் என்னுடைய தவறை நான் உணர்ந்து சொன்னேன், ஹத்தாப்லா அல்லாஹ்விடத்தில் எனக்காக இன்று மன்னிப்பு செய்யுங்க, நீங்க என்ன மன்னித்துக்கோங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த பேச்சும் பேசல, கோபத்திலேயே ததும்பி கொண்டிருந்தார்கள். இரண்டாவது விதத்தமும் இப்னு ஹத்தாப் இஸ்தக்ஃபிர்லி இன்னல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் எனக்காக இன்று மன்னிப்பு செய்யுங்க. மௌனம் தான் பதிலே தவிர வாயை உயர்த்தவில்லை, நாவை உயர்த்தவில்லை. மூன்றாவது விதத்தமும் கேட்டார், அவர் அல்ல வார்த்தையை பேசியது, மௌனம் உள்ளத்தை உருக்குது, மௌனம் உள்ளத்தை உருக்குது. வந்த வேகம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்தார். யா ரசூலல்லாஹ், இதுதான் நடந்தது என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபப்பட்டு, அபூபக்கர் அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உட்கார்ந்து என்று அமைதி படுத்தினாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது பல தடவை என்னிடத்துல மன்னிப்பு கேட்டும் கூட அபூபக்கர் நான் மன்னிக்கலையே என்ற ஆதங்கம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை உருக்க அவர்களும் விரைந்து போனார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு. அஸ்மா அபூபக்கர், வீட்டில் அபூபக்கர் இருக்கின்றாரா, இல்ல அவர் வெளியே போயிட்டார். இதே கவலையில ரசூலுல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செய்வோம், நமக்கு மத்தியில் நடந்த தகராறை என்று அவரும் விரைகிறார் நபியுடைய சன்னிதானத்துக்கு. அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதையும் கண்டார். அவரும் வேகமாக வரும் பொழுதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே சிவந்து கோபத்தினால் பொங்க ஆரம்பித்து விட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபம் உமருக்கு ஏதேனும் தீங்கை விளைவித்து விடுமோ. வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷயத்தை
சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் உங்களுடைய சாஹிப், உங்களுடைய தோழர் அல்தர் அபு பக்கர் நீங்க மன்னிச்சல்ல உமர், தவறு அபு பக்கர் கையில தான் என்றாலும் அவர் யார், அவர் யார் ரசூலுல்லாஹ் பிறகு சொல்கின்றார்கள் அவர் யார். சகோதரர்களே, இந்த மாதிரி சமூகத்துல சில தியாகிகள் இருப்பார்கள், சில நல்லவர்கள் இருப்பார்கள், இப்போ நொந்து போய் உட்கார்ந்து இருப்பார்கள், இப்ப அவர்களுடைய பேச்ச யாரும் கேட்கவும் மாட்டார்கள், அவர்களுக்கு மதிப்பும் இருக்க மாட்டாது. ஆனா அவர்களுடைய தியாகம் வரலாறுல அழியாதது, அவருடைய தியாகம் வானுலகை கட்டியது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றது. அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தியாகத்தை அறிந்து வைத்திருந்தார்கள். மட்டுமல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் மீதும் அவர்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மஹப்பத்தையும் விளங்கி வைத்திருந்தார்கள். கேட்டார்கள், இப்னு கத்தாப், உனக்கு என்ன நேர்ந்தது நீ அபூபக்கரை மன்னிக்காமல் இருப்பதற்கு? சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவர் பல தடவை நேரத்தில் மன்னிப்பு வேண்டினார், அல்லாஹ்வுக்கா அல்லாஹ்விடத்தில் எனக்காக இஸ்திக்ஃபார், அவருக்கா இஸ்திக்ஃபார் செய்யுமாறும் சொன்னார். அந்த நேரம் எல்லாம் நான் உள்ளத்தினால அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன், மன்னிப்பை கொடுத்து கொண்டும் இருந்தேன், அவர் என்னை நோவித்த விதத்தினால் எனக்கு நான் அசைக்கிறது கூட உள்ளம் பிறக்கவில்லை, அது தான் நடந்தது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா ஜனங்களையும் பார்த்து, சஹாபாக்களே என்னுடைய நண்பனை எனக்காக விட்டு விடுங்கள், எனக்கு பிறகு இவரை யாருமே நோவிக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு புனிதமானவர் தான் அவர். அல்லாஹ் சுபஹான வ தஆலா குர்ஆனில் இவருக்கு சாஹிப் என்ற பெயரை சொல்லியிருக்கிறான். இத் கால இத் யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. ரசூலுல்லாஹ்வுடன் சௌர் குகையில இருக்கும் பொழுதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். உங்களுடைய சாஹிப் உடன் உங்களுடனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார். தன்னுடைய சாஹிபை பார்த்து அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இங்கே சாஹிப், நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று. உண்மையிலே அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி நீங்க என்னுடைய சாஹிப் தோழன் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் சொல்லில்லாட்டி லத்தஹத்துஹு ஹலீலா, அந்த அபூபக்கர நான் என்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டிருப்பேன். எப்படியா கொண்ட நண்பன்? ஹலீலுக்கும் சாஹிபுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹலீல் என்று சொன்னால் உற்ற நண்பன், உயிர் நண்பன் என்ற கருத்து. இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக ஆக்கியதை போல அபூபக்கரை நான் ஹலீலாக ஆக்கிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் பேசினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அபூபக்கரை மன்னித்தேன் மட்டுமல்ல, இந்த உலகத்துல இந்த வையகத்துல இந்த படையினங்கள்ல உங்களுக்கு பின்னால அபூபக்கரை போல அன்பானவர் உகப்புள்ளவர் எனக்கு யாருமே கிடையாது. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல உங்களுக்கு பின்னால உமரை போல அன்பானவர் எனக்கு யாருமே கிடையாது. கனிவான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்ய, நான் எதற்காக இதனை சொல்கின்றேன்? இன்றைக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதலாவது கைல பையத் செய்தவர்கள். அன்சாரி சஹாபாக்கள் அவர்கள் சித்தம் தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்சார்கள் ஒரு பிரிவு, மின்னா அமீர் வமின்கும் அமீர், எங்கள்ல இருந்து ஒரு தலைவர், உங்கள்ல இருந்து ஒரு தலைவர் என்றெல்லாம் தகராறுகள் நடக்கும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொல்லி முத முத அவர்கள் கிலாபத்துக்காக வேண்டி அபூபக்கர் கையில கைரங்கையும் வைத்தார்கள். ஆனாலும் அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க துனியாவுக்காக வேண்டி உமரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எதையுமே செய்யவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முர்த்தத் ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள்,
சில மனிதர்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல உஸாமா அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பலஸ்தீனுக்கு அனுப்புவதற்கு தயக்கம் செய்தார்கள் தான். என்றாலும் ரசூலுல்லா மௌத்தாகின் விட்டார்கள், இன்னும் படை போகவில்லை, ரசூலுல்லா அனுப்பவில்லையே. இந்த நேரம் அதிகமான கூட்டங்கள், அதிகமான கோத்திரங்கள் முர்த்ததாகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்ப்பு எங்களுக்கு கூடியிடும், முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் பலம் குறைந்து விடுவோம், நம்முடைய தலைவரும் போயிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த படையை நிறுத்திக் கொள்வோமே. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய பேச்சை மதிக்கவும் இல்லை. சொன்னார்கள், நான் மட்டும் தான் இருந்து மிருகங்கள் என்னை தின்றுவிட்டு போகட்டும், ஹஜரத் ரசூலுல்லாஹி உம்மஹாத்துல் முஃமினீன் மட்டும் இந்த மதீனாவில் இருந்து அவருடைய பாதங்களை மிருகங்கள் கடித்து கொதறி இழுத்து கொண்டு போகட்டும், நான் இந்த ஹஜரத் உஸாமாவுடைய படையை மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பியே தீர்வேன். இப்ப முர்த்ததீன்கள் மதம் மாறியவர்களுக்கு மீண்டும் இஸ்லாத்தினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வருகிறோம், ஆனால் ஜகாத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம், தொழிலை வேணும் தான் நிறைவேற்றுவோம். சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒட்டகத்தினுடைய மூக்கணம் கயிறு கடிவாளம் அளவாவது அல்லது அதனை இழுத்து செய்யும் சிறிய கயிறு துண்டு அளவாவது இவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றாலும் நான் இவர்களோடு யுத்தம் செய்வேன் என்றார்கள். அந்த நேரமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் இவர்களை ஒட்டு கொடுப்போம், ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கட்டும், ஏனெனில் சமூகத்தில் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லும் பொழுதும் முதலாவது பையத் செய்தவர், ஆனால் துனியாவுக்காக வேண்டி பையத் செய்யவும் இல்லை, துனியாவுக்காக வேண்டி பையத் எடுத்தவர் செயல்படவும் இல்லை, மார்க்கத்துக்காகவும் ஆகரவுடைய நோக்கத்துக்காகவும் தான் செயல்பட்டார். இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கும் இன்றைக்கு அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு பெரும் அந்தஸ்தில இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் யாருடைய கைகள் எல்லாம் பையத் செய்யப்படுகின்றதோ அவர்களுக்கும் நல்ல படிப்பிலே இருக்கின்றது. கண்டிப்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல அவர்கள் எந்தெந்த அந்தஸ்துகளிலே இருந்து கொண்டு உலகத்துல விளையாடுகிறார்களோ கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, இந்த விளையாட்டு அல்லாஹ்வுடையும் ரசூலோடையும் தொடர்பு பட்டு இருக்கின்றதா அல்லது அதுக்கு மாறாக இருக்கின்றதா? அப்படி என்றால் நீ யார்? மாறாக இருக்கும் என்றால் அல்லாஹ் அவனோட கியாமத்துல பேச மாட்டான், ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்க மாட்டான், கோபத்துடன் இருப்பான், உன்னை தூய்மைப்படுத்த மாட்டான், உலகம் அது ஆகும் அழியும், உனக்கு பயங்கரமான வேதனை இருக்கின்றது என்று சொன்னார்கள். மூன்றாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சத்தியம் செய்கின்றான் வல்லாஹி மா ஆதாஹு இல்லா கதா வகதா, தன்னுடைய வியாபார பொருள், தன்னுடைய ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கல், இதனை செல்லுபடியாக்கணும், இதற்காக அல்லாஹ்வுடைய பேரை வைத்து சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் மீது சத்தியமாக இன்ன மனிதனுக்கு இந்த பொருளை இந்த விலைக்கு தான் நான் கொடுத்தேன். இப்போ அவரும் இவருக்கு தரவுக்காரராக இருக்கிறார், அவரும் சொல்கிறார், ஆம் இன்ன விலைக்கு தான் நான் எடுத்தேன். இவர் இந்த இரண்டாவது மனிதனும் இவருடைய விடயத்துல பேசுகிறார் என்றால் பொருளுடைய விலை இது தானா இருக்கும், உண்மை தான் சொல்கிறார், அது மட்டுமின்றி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இந்த பொருளை இந்த விலைக்கு தான் விட்டேன், அதே விலைக்கு தான் உங்களுக்கும் தருகிறேன், இந்த பொருள் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த விலைக்கு தான் வாங்கினேன், நான் இவ்வளவு ஆதாயத்தை தான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து கூறுகிறானே, ஆனால் அவனையும் கியாமத் நாள் அன்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிற கொடுக்கல் வாங்கல் எப்படியானது என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த கொடுக்கல் வாங்கலுக்குள்ள என்னுடைய ரப்பு வாழ்கிறானா, எங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் தான் இருக்கின்றனவா? இன்றைக்கு சின்ன சின்ன விடயங்களிலும் பொய் சத்தியம் செய்கின்றோமே. அத்தாஜிரு சதூக், உண்மையான வியாபாரி, மான் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்தை விளங்குறதுக்கு எனக்கு உங்களுக்கு ஈமான் போதாது, அந்த அந்தஸ்தை விளங்கினா தானே நான் உண்மையான வியாபாரியாக இருப்பேன், சித்தீகீன்களுக்கு கொடுக்கப்படும் அந்தஸ்து எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, தெரியுமென்றா யாரும் நீங்கள் மடாவிடித்தனமான வியாபாரம் செய்வோமா? சுகதாக்கள் யார்? அவருடைய ரத்தங்கள் பூமியை கழுவை முன்னே சுவனம் கண்ணுக்கு காட்டப்படுது. இந்த அந்தத்தை நானும் நீங்களும் படிக்கல்ல விலங்கல்ல, மாற்றமாக பொய்யையும் புரட்டையும் பயங்கரமான பல உபாயங்களையும் திரட்டி வியாபாரத்துல முன்னேறிவிட்டோம் என்றால் நாங்கள் தான் ஜெயசீலர்கள் என்று நினைக்கின்றோம். இது வெறுமனே மற்றவனுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு சமம். நீ நம்பிக்கையோட நாணயத்தோட வியாபாரம் செய்கிறாய், கிடைக்கும் லாபம் உன்னை உலகத்தில் அரசனாக ஆக்கும். அந்த லாபம் மார்க்கத்துல உன்னை பிரகாசிக்க செய்யும். அந்த லாபம் உன்னுடைய குடும்பத்தை சந்ததி சந்ததியாக வாழ செய்யும். இன்றைக்கு சில குடும்பங்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் ஆண் குழந்தைகளை 10-12 நாய்க்குட்டிகளை போல வெட்டு போட்டு இருக்கிறான். ஆனா ஒருத்தனும் இவனுடைய பேர் சொல்றதுக்கு இல்ல. இன்ன ஹாஜியாருடைய மகன், இன்ன கொடை வல்லனுடைய மகன், இன்ன மசீதுடைய பரிபாலனத்தினுடைய பில்டிங்க சம்பூர்ணமாக அமைத்து கொடுத்தவருடைய மகன், இந்த பாடசாலையை தனி செலவிலே கட்டி கொடுத்தவருடைய சந்ததி என்று ஒரு 100 வருஷமோ 50 வருஷமோ போனதன் பின்னால பேசுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? உன்னுடைய நியத்துக்குல, உன்னுடைய சம்பாத்தியம் கீழ, உன்னுடைய தூய்மை அங்கே பிரதிபலிக்கல. இதனால் யாருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல அமல்களும் அல்லாஹ்வின் பக்கம் விரையவில்லையோ, தீவிரமடையவில்லையோ, அதுல நல்லது கலக்கவில்லையோ, பரிசுத்தம் பரிணமிக்கவில்லையோ, அவனுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாததுனால அவனுடைய சந்ததியும் வாழ மாட்டாது. துனியாவுல இன்னாருடைய மகன் என்று இந்த ஆலிமுடைய, இந்த ஹாஃபிலுடைய, இந்த ஹாஜியாருடைய பிள்ளைகள் என்று கூட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். சிலர் நினைக்கலாம் பேசாட்டி என்ன, பேசப்படுவது தான் உன்னுடைய நன்மாராயம். இன்னாருடைய மகன் மஷல்லா அல்ல அந்த குடும்பத்துக்கு ரன்ன செய்யட்டும் என்ற ஒரு நிலைமைக்குத்தான் இந்த துனியாவுல இருந்து நாம் பிரியும் பொழுது எங்களுடைய அந்தஸ்து இருக்க வேண்டுமே தவிர போய்தான் என்றும் அல்லது விட்டு விட்டு போனவர்களை பார்த்து இதோ இன்னாருடையவர்கள் தான் என்றாலும் நாசமா இருக்கிறான் என்று லாணச் செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிடக் கூடாது. ஒரே ஒரு பொங்குளக்குள்ளதான் இருக்குது என்றாலும் கூட சந்ததியை எல்லாம் வாழ வைப்பான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்தான். இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி, அவர்களுடைய நல்ல நீயத்தை பாருங்க, நல்ல நேர்ச்சியை பாருங்க. இன்னி நதர்த்து மாஃபி பத்ரி முஹர்ரரா என்னுடைய வயிற்றுல வளரும் குழந்தைய நான் நேர்த்த வச்சுக்கேன் உனக்காக தியாகம் செய்வதற்கு, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உடைய ஹிஜ்ரத்துக்கு பணிவிடைக்கு தருவதற்கு என்றாலும் யல்லா நான் பெற்றெடுத்தேன், ஆண் குழந்தை இல்லையே, இது ஒரு பெண் குழந்தை. அல்லாஹ் சொல்கிறான், மரியம் நீ பெற்றெடுப்பதற்கு முன்னாலே, இம்ரானுடைய மனைவியே நீ பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை ஆனா பெண்ணா என்று. ஆம், நாங்கள் கபூல் செய்கின்றோம். எந்த அளவுக்கு கபூல் செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா மரியமு இன்னல்லாஹ ஸ்தஃபாகி வத்தஹரகி வத்தஃபாகி அலா நிஸாயில் ஆலமீன். மரியமே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், பரிசுத்தப்படுத்தினான், தேர்ந்தெடுத்தான் முழு உலகத்தையும் காடு. ஒரே ஆயத்துல 2 விடுத்தம் தேர்ந்தெடுப்பு அங்கு இருக்கின்றது என்றால் இது 10-12 ஆண் பிள்ளைகளை பெற்றுவிட்டு சந்ததியை பேச வைக்கவில்லை. ஒரே ஒரு பெண் பிள்ளையை விட்டுவிட்டு நல்ல ஹலாலான உணவை கொடுத்ததனால, நல்ல நீயத்துகளை நேர்த்தைகளை நினைத்ததனால அல்லாஹ் வாழ செய்தான். எந்த அளவுக்கு இன்றும் பேசுங்க, இன்றும் ஓதுங்க சூரத்துல் பக்ராவுக்கு பின்னால சூரத்து ஆல இம்ரான், இம்ரானுடைய சந்ததிகள். ஆல் இம்ரான் என்றாலே இம்ரானுடைய சந்ததிகள். இன்றும் இம்ரானுடைய சந்ததி பேசப்படுகின்றது. ஹஜரத் மரியம், ஹஜரத் ஈசா, இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி, மேலும் ஹஜரத் மூசா, ஹஜரத் ஆஹாரூன், ஹஜரத் யஹ்யா, கரியமான சகோதரர்களே, இதெல்லாமே இம்ரானுடைய சந்ததிகள். இது எதன் காரணமாக உருவானது? இது எதன் காரணமாக உருவானது? ஒரு நல்ல நீயத்தும் நல்ல முயற்சிகளின் காரணமாக. அப்படி இல்லாமல் சகோதரர்களே, மற்றவர்களுக்கு குழி தோண்டிவிட்டு ஹராமான முறையில சம்பாதிச்சு விட்டு பொய் சத்தியங்களை செய்து மக்களை ஏமாத்திவிட்டு துனியாவில மிளிர முடியும் என்று நினைப்போமா? கொஞ்சம் நாளைக்கு அது பிரகாசித்தாலும் கூட சற்று நேரத்துக்கு லைட் போனா கடியமானவர்களே, அதன் மூலமாக இழக்கக்கூடிய அந்த நஷ்டத்தை மறுவா பெற்றுக் கொள்ள முடியாத மாதிரியே லைட் எப்ப நூறும் உடம்புல இருந்து ஆவித்திருந்ததன் பின்னால உண்மையான லைட் பெய்து இருள் வந்துடும். அந்த நேரம் யாருமே கபருக்கு வந்து வெளிச்சம் தர முடியாது. அங்க மஹ்ஷர்ல சிராத்துல பயங்கரமான இருள் சூழ்ந்த நிலைமையில யாருக்கும் வெளிச்சம் தர முடியாது. எனவே வாழணுமா, அல்லாஹ் எங்களை பேசணுமா, அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்கணுமா, எங்களை தூய்மைப்படுத்தணுமா? அப்படி என்றால் சகோதரர்களே, இந்த விடயங்கள்ல எங்களுடைய கவனங்களை செலுத்துவோம். அல்லாஹ் மற்றவர்களுடைய கடமைகளை விளங்கி செயல்படுத்துவதற்கும் யாரெல்லாம் எங்களுடைய அதிகாரிகளாக நாங்கள் நியமித்திருக்கிறோமோ அவர்களை தீனுடைய நலனுக்காக பாவிப்பதற்கும், அவர்களும் தீனுடைய நலனுக்காகவே சமூக பொறுப்புகளை எடுப்பதற்கும், மேலும் சம்பாத்தியத்துள்ள தூய்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உண்டு பண்ணி எங்களுடைய சமூக வாழ்க்கையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவனுக்கு பொருத்தமானதாக அமைத்து தந்தருள்வானாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள்வானாக. அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய வாழ்க்கைக்கு இரண்டு கண்களை போன்றது, அவைகளை குருடாக்கிக் கொள்ளாமல் சீரான முறையிலே வெளிச்சம் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தார் அருள்வானாக. அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து அவர்களை குறை கூடக்கூடிய சமுதாயத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நம் அனைவரும் நாள் மறுமையிலே சுமந்திரை ஒன்று சேர்த்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.